வணக்கம் மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் தரம் 11 இரண்டாம் தவணைக்குரிய ஒரு பாடத்தினை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பெருக்கல் விருத்தி எனும் ஒரு பாடத்தினை பார்க்க இருக்கின்றோம் இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில். ஆகவே மாணவர்கள், உங்களுடைய கணித புத்தகத்தின் இரண்டாவது புத்தகத்தை, அதாவது பகுதி 2 புத்தகத்தின் 134 பக்கத்தில் இருக்கின்ற பெருக்கல் விருத்தி எனும் பாடத்தினை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பெருக்கல் விருத்தி என்ற பாடமானது உங்களுடைய கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் கூட்டல் விருத்தி மற்றும் பெருக்கல் விருத்தி ஆகிய இரண்டும் 10 புள்ளிகளுக்கான ஒரு வினாவாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. எனினும் சில சந்தர்ப்பங்களில் கூட்டல் விருத்தி மாத்திரம் வருவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது, அல்லது பெருக்கல் விருத்தி மாத்திரம் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனினும் நாங்கள் கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி தொடர்பான சிறந்த விளக்கத்தினை பெறுவதன் மூலம் அதில் வரக்கூடிய வினாக்களுக்கு நாங்கள் உரிய புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பெருக்கல் விருத்தி தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். தரம் 11 மாணவர்கள், நீங்கள் தரம் 10 கணித பாடம் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் கணித பாடத்திற்கான அந்த நிகழ்ச்சியும் நீங்கள் கேட்பதன் மூலம் நீங்கள் தரம் 11 இலகுவாக கற்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். காரணம் என்றுவென்றி நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு பாட பகுதியும் தரம் 10 தொடர்புடைய பாட பகுதிகளை கொண்டதாகவே காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்கள், நீங்கள் தரம் 10 இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் நிகழ்ச்சியின் மூலம் கேட்பதன் காரணமாக நாங்கள் தொடர்ச்சியாக தரம் 11 கற்பதற்கு இலகுவான வழிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த பெருக்கல் விருத்தி முடிகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் சமன்பாடு எனும் பாடங்களை பார்க்க இருக்கின்றோம். ஆகவே தரம் 10 நாங்கள் சமன்பாடு எனும் பாடத்தினை நாங்கள் தற்பொழுது ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் தரம் 10 இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்பதன் மூலம் அதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் தரம் 11 கேட்பதன் மூலம் அதனை நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள், இன்றைய தினம் நாங்கள் பெருக்கல் விருத்தி தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். பெருக்கல் விருத்தி எனும் பொழுது நாங்கள் கூட்டல் விருத்தியினை ஒரு சிறிய நினைவினை ஈட்டிக்கொண்டு அதன் பின்னர் நாங்கள் இந்த பெருக்கல் விருத்தி தொடர்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். கூட்டல் விருத்தி எனும் பொழுது நாங்கள் பார்த்திருப்போம், ஒரு எண் கோலத்தின் பொது வித்தியாசம் சமனாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த எண் கோலத்தினை நாங்கள் கூட்டல் விருத்தி என கூறக்கூடியதாக இருக்கும். அதாவது அடுத்துள்ள உறுப்பிலிருந்து நாங்கள் அதற்கு முன் உள்ள உறுப்பினை நாங்கள் கழிக்கும் போது பெறக்கூடிய பெறுமானங்கள் சமனாக இருக்குமானால் அதை நாங்கள் பொது வித்தியாசம் என கூறக்கூடியதாக இருக்கும். அந்த பொது வித்தியாசம் சமனாக இருக்கக்கூடிய எண் கோலத்தினை நாங்கள் கூட்டல் விருத்தி என இலகுவாக கூறக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று இன்று நாங்கள் பார்க்க இருப்பது பெருக்கல் விருத்தி. பெருக்கல் விருத்தி எனும் பொழுது நாங்கள் இங்கு ஒரு பொது விகிதம் சமனாக இருக்கக்கூடிய எண் கோலத்தினை நாங்கள் பெருக்கல் விருத்தி என கூறக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், உங்களுக்கு தேவையான குறிப்புகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் கூறுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். இவ்வாறு எழுதிக் கொள்வதன் மூலமே நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து பெறக்கூடிய முழு பயனையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெறுமனே கேட்பதன் மூலம் அனைத்து விடயங்களையும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பது சிறிது கடினமாகவே காணப்படுகின்றது. ஆகவே நான் கூறுகின்ற விடயங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அதன் மூலம் நீங்கள் சிறந்த விளக்கத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு பொது விகிதம் எனப்படுவது என்னவென்றால், உதாரணமாக ஒரு எண் தொடர் ஒன்று நான் தருகின்றேன், அதனை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். 2, 4, 8, 16, 32 என்கின்ற ஒரு எண் கோலம் இங்கு தரப்படுகின்றது. இந்த எண் கோலத்தின் பொது விகிதம் நாங்கள் எவ்வாறு காண வேண்டும் என்றால், இங்கு 2 என்பது முதலாவது உறுப்பாகவும், 4 என்பது இரண்டாவது உறுப்பாகவும், 8 என்பது மூன்றாவது உறுப்பாகவும், 16 என்பது நான்காவது உறுப்பாகவும், 32 என்பது ஐந்தாவது உறுப்பாகவும் காணப்படுகின்றது. ஆகவே இங்கு நாங்கள் இரண்டாவது உறுப்பை முதலாவது உறுப்பால் வகுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெறுமானத்தை நாங்கள் பொது விகிதம் என கூறக்கூடியதாக இருக்கும். இந்த எண் தொடரில் நாங்கள் பார்ப்போமானால் இரண்டாவது உறுப்பாக இருக்கக்கூடிய நான்கினை நாங்கள் இரண்டால், அதாவது முதலாவது உறுப்பால் இரண்டால் வகுக்கும் போது நாங்கள் பெறக்கூடிய பெறுமானமாக, அதாவது பொது விகிதமாக, இரண்டினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று மூன்றாவது உறுப்பாக இருக்கக்கூடிய எட்டினை நாங்கள் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய உறுப்பால், அதாவது இரண்டாவது உறுப்பால், அதாவது எட்டினை நான்கால் வகுக்கும் போது நாங்கள் பெறக்கூடிய விடையாக இரண்டு காணப்படுகின்றது. ஆகவே இங்கு பொது விகிதம் இரண்டாக காணப்படுகின்றது. அதனை போன்று பதினாறினை நாங்கள் எட்டால் வகுக்கும் போது பெறக்கூடிய பெறுமானமும் இரண்டு. அதனை போன்று 32 நாங்கள் 16 வகுக்கும் போதும் நாங்கள் பெறக்கூடிய பெறுமானம் இரண்டு. ஆகவே இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொது உறுப்புகளும் இரண்டாக காணப்படுகின்றது. இவ்வாறு பொது விகிதம் சமனாக இருக்கக்கூடிய எண் கோலத்தினை நாங்கள் பெருக்கல் விருத்தி என கூறக்கூடியதாக இருக்கும். இந்த பெருக்கல் விருத்தி தொடர்பாக தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். அதனை போன்று மாணவர்கள் உங்களுடைய பாட புத்தகத்தின் 135 பக்கத்தினை பார்த்துக் கொள்ளுங்கள். அதில் உதாரணம் ஒன்றை பாருங்கள். 2.6.18.54 என ஒரு எண் தொடர் காணப்படுகின்றது. இந்த எண் தொடரில் நாங்கள் இரண்டாவது உறுப்பாக கூறிய ஆறினை நாங்கள் முதலாவது, அதாவது அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய உறுப்பால் வகுக்கும் போது மூன்றினை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதனை போன்று 18 நாங்கள் 6 வகுக்கும் போதும் 3 பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று 54 நாங்கள் 3 பெருக்கும் போதும் நாங்கள் மணிக்கும் 18 வகுக்கும் போதும் நாங்கள் 3 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இங்கும் பொது விகிதம், அதாவது பொது விகிதம் சமனாக இருக்கின்றது. ஆகவே இந்த எண் தொடரினை நாங்கள் பெருக்கல் விருத்தி என கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதனை போன்று அடுத்ததாக உதாரணம் 2 நாங்கள் பார்ப்போமானால் 200, 100, 50, 20 என்றவாறு எண் தொடர் ஒன்று தரப்படுகின்றது. அதனை போன்று நாங்கள் முதலாவது உறுப்பாக இருக்கக்கூடிய 100 அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய 200 வகுக்கும் போது நாங்கள் 2/1 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதனை போன்று 50 நாங்கள் 100 வகுக்கும் போதும் 2/1 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய 4வது உறுப்பாக இருக்கக்கூடிய 20 அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய 3வது உறுப்பால் நாங்கள் வகுக்கும் போதும் நாங்கள் 5/2 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இங்கு முதல் இரண்டினுடைய பொது விகிதம் சமனாக இருக்கின்றது, மூன்றாவதாக இருக்கக்கூடிய பொது விகிதம் சமனாக இருக்கவில்லை. ஆகவே இந்த எண் தொடரினை நாங்கள் பெருக்கல் விருத்தி என கூற முடியாது. காரணம் என்னவென்றால் இங்கு பொது விகிதம் சமனாக காணப்படவில்லை. ஆகவே பொது விகிதம் அனைத்துக்கும் சமனாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரமே அந்த விருத்தியை நாங்கள் பெருக்கல் விருத்தி, அல்லது அந்த எண் தொடரினை நாங்கள் பெருக்கல் விருத்தி என கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதனை போன்று அடுத்ததாக இருக்கக்கூடிய 3வது உதாரணத்தை நாங்கள் பார்ப்போமானால் 5.6.10.20.40.80 ஆக தரப்படுகின்றது. இங்கும் நாங்கள் இரண்டாவது உறுப்பாக இருக்கக்கூடிய 10 நாங்கள் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய முதலாவது உறுப்பால், அதாவது 5 வகுக்கும் போது நாங்கள் 2 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதனை போன்று 3வது உறுப்பாக இருக்கக்கூடிய 20 அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய 10 நாங்கள் வகுக்கும் போது 2 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதனை போன்று அனைத்தையும் எஞ்சி இருக்கக்கூடிய உறுப்புகளை நாங்கள் அவ்வாறு வகுத்து பார்ப்பதன் மூலம் அங்கு இருக்கக்கூடிய எல்லா எண் தொடரினுடைய பொது விகிதம் இரண்டாகவே காணப்படுகின்றது. எல்லா உறுப்புகளினுடைய பொது விகிதம் அங்கு 2 காணப்படுகின்றது. ஆகவே அந்த எண் தொடரையும் நாங்கள் பெருக்கல் விருத்தி என கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பொது விகிதம் அனைத்துக்கும் சமனாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த எண் தொடரினை நாங்கள் பெருக்கல் விருத்தி என கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதனை மையப்படுத்தி தான் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பயிற்சி 16.1 நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதில் இருக்கக்கூடிய வினாவையும் நாங்கள் அவ்வாறு தான் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் இந்த விருத்தியானது பெருக்கல் விருத்தியா அல்லது பெருக்கல் விருத்தி இல்லையா என்பது தொடர்பாக நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள் இந்த பயிற்சியினை செய்து எங்களுடைய நிகழ்ச்சியின் நிறைவில் தரக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய விடைகளை எங்களுக்கு அனுப்புவதன் மூலம் அதனை நாங்கள் சரிபார்த்து உங்களுக்கான சரியான விடைகளை வழங்கக்கூடியதாக இருக்கு. எனவே நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கின்றோம். அடுத்த கட்டமானது இங்கு பெருக்கல விருத்தி ஒன்றினுடைய எண்ணாம் உறுப்பை எவ்வாறு காண வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு பெருக்கல்விருத்தினுடைய எண்ணாம் உறுப்பை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பது தொடர்பாக இங்கு பார்க்க போகின்றோம். நாங்கள் கூட்டல் விருத்தியில் எண்ணாம் உறுப்பு காண்பதற்கான ஒரு சூத்திரத்தினை பயன்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும். அதாவது TN7A சக N மறை 1D என நாங்கள் கூட்டல் விருத்தியினுடைய எண்ணாம் உறுப்பு காண்பதற்கான சமன்பாடை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதனை போன்று இங்கும் நாங்கள் பெருக்கல் விருத்தினுடைய எண்ணாம் உறுப்பை காண்பதற்கான ஒரு பொதுவான சமன்பாட்டினை, அதாவது சூத்திரத்தினை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது TN என்பது இங்கு பொது உறுப்பினை கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இங்கு எண்ணாம் உறுப்பு காண்பதற்காக நாங்கள் TN சமன் ஏ ஆறின் என்சய ஓராம் வலு என நாங்கள் இட்டுக்கொள்வதன் மூலம் நாங்கள் இங்கு இந்த எண்ணாம் உறுப்பை காண்பதற்கான சமன்பாட்டினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். இதனை நாங்கள் இதில் ஏ என்பது முதலாவது உறுப்பாகவும் ஆர் என்பது பொது விகிதம் என்பதாகவும் என் என்பது எத்தனையாவது உறுப்பை நாங்கள் காண வேண்டுமோ அதனை நாங்கள் என் என கூறக்கூடியதாக இருக்கும். இந்த சமன்பாட்டினை நாங்கள் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும், அதாவது பெருக்கல் விருத்தினுடைய எண்ணாம் உறுப்பு காண்பதற்கான சகல வினாக்களுக்கும் இச்சூத்திரத்தினை பயன்படுத்துவதன் மூலமே நாங்கள் விடையினை காணக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே இவ்வாறான ஒரு வினா தரப்படும் போது நாங்கள் எவ்வாறு இதனுடைய பொது விகிதத்தை வைத்துக் கொண்டு எவ்வாறு எண்ணாம் உறுப்பினை நாங்கள் காண வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள் ஒரு உதாரண கணக்கினை எழுதி கொள்ளுங்கள். அதனை வைத்து நாங்கள் எவ்வாறு இதற்கான விடையினை பார்க்க போகின்றோம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள் இந்த வினாவினை எழுதி கொள்ளுங்கள். ஒரு பெருக்கல் விருத்தியின் முதலாவது உறுப்பு 4 ஆகவும் பொது விகிதம் 2 ஆக உள்ள இத்தொடரின் 5 உறுப்பின் பெருமானம் யாது? மீண்டும் ஒருமுறை. ஒரு பெருக்கல் விருத்தியின் முதலாவது உறுப்பு 4 ஆகவும் பொது விகிதம் 2 ஆகவும் இருப்பின் இத்தொடரின் 5 உறுப்பின் பெருமானம் யாது? ஆகவே இந்த வினாவினை நாங்கள் இதற்கு முன்னதாக நான் கூறிய அந்த சமன்பாடினை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இதனை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு முன் நான் எண்ணாம் உறுப்பு காண்பதற்கான சமன்பாடு நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். டி என் சமன் ஏ ஆறின் என்சய ஓராம் வலு. டி என் சமன் ஏ ஆறின் என்சயம் ஓராம் வலு. மாணவர்கள் இதில் நாங்கள் இதில் நமக்கு தேவையான தகவல்களை முதலில் இதிலிருந்து பெயர்த்து எடுக்க வேண்டும். அதாவது இங்கு முதலாவது உறுப்பு எனப்படுவது 4. ஆகவே ஏ சமன் 4 என நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஏ சமன் 4. அதனை போன்று பொது விகிதம் ஆர், காமன் ரேஷியோ என கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஆர் இங்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து எண்களும் ஆங்கில சிற்றெழுத்துக்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே சிம்பிள் ஆர் சமன் 2. ஆகவே நாங்கள் இதில் 5 உறுப்பை காண வேண்டும். ஆகவே என் சமன் 5. ஆகவே நாங்கள் இதில் காண வேண்டியது TNI ஆகும். ஆகவே நாங்கள் சமன்பாடினை எழுதி கொள்ள வேண்டும். TN சமன் ஏ ஆறின் என்சய ஓராம் வலு. சூத்திரத்தை எழுதுவதில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் காணப்பட்டால் உங்களுடைய கணித பாட புத்தகத்தின் 137 பக்கத்தில் அந்த சூத்திரம் காணப்படுகின்றது. ஆகவே அதனை நீங்கள் பார்த்து எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு நாங்கள் TN சமன் ஏ ஆறின் என்சய ஓராம் வலு என்று இதனுடைய சூத்திரத்தை எழுதியதன் பின்னர் நாங்கள் இதில் TN பதிலாக நாங்கள் 5 இட்டுக் கொள்ள வேண்டும். முதலாவது உறுப்பாக இருக்கக்கூடிய ஏ இங்கு 4 ஆக காணப்படுகின்றது. ஆகவே 4 தர, அதாவது பெருக்கல் 2 5 கழிக்க வேண்டும் 1. 5 கழிக்க வேண்டும் 1. ஆகவே 4 தர 2 ஐந்திலிருந்து நாங்கள் ஒன்றை கழிப்போமானால் நான்கினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான்கு தர இரண்டின் நான்காம் வலு, இரண்டின் நான்காம் வலு. ஆகவே இரண்டின் நான்காம் வலுவுடைய பெருமானத்தை நாங்கள் பார்ப்போமானால் இரண்டு தர இரண்டு தர இரண்டு தர இரண்டு. ஆகவே இரண்டை இரண்டால் பெருக்கி அதனை இரண்டால் பெருக்கி அதனை இரண்டால் பெருக்கும் போது நாங்கள் பதினாறினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் முதலாவது உறுப்பாக இருக்கக்கூடிய நான்கை நாங்கள் பதினாறால் பெருக்கும் போது இந்த எண் தொடரினுடைய ஐந்தாவது உறுப்பாக நாங்கள் அறுபத்தி நாலினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். மாணவர்களை இதனை தெளிவாக எழுதி கொண்டிருப்பீர்கள். இதனை போன்றுதான் உங்களுடைய உதாரண கணக்கு, அதாவது 137வது பக்கத்தில் இருக்கக்கூடிய முதலாவது உதாரணத்தை நீங்கள் பார்த்து கொண்டால் இலகுவாக இருக்கும். நீங்கள் இதனை எழுதிய பின்னர் இதில் ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்படின் நீங்கள் அந்த உதாரண கணக்கினை நீங்கள் பார்ப்பதன் மூலம் நீங்கள் அதனை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள், இவ்வாறு தான் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடையினை வழங்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய வினாக்களை, அதாவது 16:2 பயிற்சியில் இருக்கக்கூடிய வினாக்களை நாங்கள் பார்ப்போமானால் அதில் குறிப்பிட்ட சில வினாக்களை நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அதில் இரண்டாவது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால் 138வது பக்கத்தில் 16:2 பயிற்சியில் இரண்டாவது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால் ஒரு பெருக்கல் விருத்தியின் முதலாவது உறுப்பு நான்கும் பொது விகிதம் மறை ரெண்டும் ஆக உள்ள பெருக்கல் விருத்தியின் ஆறாம் உறுப்பையும் எட்டாம் உறுப்பையும் காணுக என வினா தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் நாங்கள் முதலில் நாங்கள் ஆறாவது உறுப்பை காண வேண்டும், பிறகுதான் நாங்கள் எட்டாவது உறுப்பை காண வேண்டும். ஆகவே இதிலும் நாங்கள் தேவையான தகவல்களை இங்கிருந்து பெயர்த்தெடுக்க வேண்டும். அதாவது முதலாவது உறுப்பு இங்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஏ சமன் நான்கு என நாங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுவே பொது விகிதம் ஆர் சமன் மறை ரெண்டு என நாங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று இங்கு நமக்கு வினவப்பட்டு இருக்கின்ற வினாவானது ஆறாவது உறுப்பு, அதாவது டி ஆறு கமா டி எட்டு என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இங்கு சூத்திரத்தை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். டி என் சமன் ஏ ஆறின் என் சய ஓர் அம்பல், டி என் சமன் ஏ ஆறின் என் சய ஓர் அம்பல். டி என்பது இங்கு முதலாவதுவாக நாங்கள் ஆறாவது உறுப்பை காண வேண்டும். ஆகவே டி ஆறுனை நாங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. நான் கூறும் பொழுதே மாணவர்கள் அதனை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு ஏ என்பது முதலாவது உறுப்பு நான்கு ஆக காணப்படுகின்றது. பொது விகிதமாக இங்கு மறை இரண்டு காணப்படுகின்றது. மறை இரண்டின் ஆறு மறை ஓராம் வலு. ஆகவே நான்கு தர மறை இரண்டின் ஐந்தாம் வலு. ஆகவே நான்கு தர மறை இரண்டினுடைய ஐந்தாம் வலு, மறை இரண்டு தர மறை இரண்டு, மறை இரண்டு தர மறை இரண்டு. அதாவது மறை இரண்டை நாங்கள் ஐந்து தடவைகள் எழுதி பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மறையை நாங்கள் மறையால் பெருக்கும் போது நேருணை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேருணை மீண்டும் நாங்கள் மறையால் பெருக்கும் போது மறையினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மறையினை நாங்கள் மீண்டும் நேரினால் பெருக்கும் போது நேரினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாங்கள் மறை நேரை நாங்கள் மறையால் பெருக்கும் போது மறை இணை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இரண்டினுடைய ஐந்தாம் வலு, இரண்டினுடைய ஐந்தாம் வலு நாங்கள் 32 என எழுதிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மறை இரண்டின் ஐந்தாம் வலுவாக மறை 32 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மறை 32 நாங்கள் நான்கால் பெருக்கக்கூடியதாக இருக்கின்றது. மறை 32 நாங்கள் நான்கால் பெருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே 32 நாங்கள் நான்கால் பெருக்கும் போது நாங்கள் மறை 128 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இங்கு ஆறாவது உறுப்பாக மறை 128 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கின்றது. மாணவர்கள் இதனை எழுதி கொண்டிருப்பீர்கள். இதில் இரண்டாவது வினாவாக இருக்கக்கூடிய எட்டாவது உறுப்பினை காணுவதும் நாங்கள் இவ்வாறே தான் காண வேண்டும். அதனை மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய பயிற்சியாக அதனை நீங்கள் செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் பக்கத்திற்கு அனுப்பக்கூடியதாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் இதில் இருக்கக்கூடிய வேறொரு வினாவினை பார்க்க இருக்கின்றோம், அதாவது ஆறாவது வினாவினை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆறாவது வினாவாக இருக்கக்கூடியது 8:3, 4:3, 1:2 இந்த எண் தொடரினுடைய ஏழாவது உறுப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் இங்கே நமக்கு வினாவப்பட்டிருக்கின்ற வினாவாகவும் இருக்கின்றது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் தேவையான தகவல்களை தொகுத்து எடுப்போமானால், முதலாவது அதாவது ஏயாக நாங்கள் 8:3 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஆர் அதாவது பொது விகிதம். பொது விகிதம் நாங்கள் எவ்வாறு காண வேண்டும்? அடுத்துள்ள உறுப்பை அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய உறுப்பால் நாங்கள் வகுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இங்கு அடுத்துள்ள உறுப்பாக இருக்கக்கூடிய 4:3 நாங்கள் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய உறுப்பால், அதாவது முதலாவது உறுப்பாக இருக்கக்கூடியதை கூடியதால் நாங்கள் வகுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது 8:3 வகுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 4:3 வகுத்தலை நாங்கள் பெருக்கலாக மாற்றும் போது இரண்டாவது பின்னத்தை நாங்கள் நிகர் மாற்ற வேண்டும். ஆகவே 8 நாங்கள் தொகுதி எண்ணாகவும் 3 நாங்கள் பகுதி எண்ணாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த பகுதியினாக இருக்கக்கூடிய 3 தொகுதியினாக இருக்கக்கூடிய 3 நாங்கள் இலகுவாக சுருக்கக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று 4 நாங்கள் 8 நாங்கள் 4 வகுக்கும் போது 2 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இங்கு பொது விகிதமாக 2 காணப்படுகின்றது. ஆகவே இதில் முதலாவது உறுப்பாக 8:3 நாங்கள் பெற்றுக்கொண்டோம். பொது விகிதமாக நாங்கள் 2 பெற்றுக்கொண்டோம். ஆகவே இதனை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இதில் 7 உறுப்பை காண வேண்டும். 7 உறுப்பு எனும் பொழுது நாங்கள் 8 உறுப்பு காண்பதற்கான சூத்திரத்தினை இங்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு சூத்திரமாக TN சமன் ஏ ஆரின் என் சய ஓராம் வலு. ஆகவே டி 7 உறுப்பை நாங்கள் காண வேண்டும். ஏ என்பது முதலாவது உறுப்பு. முதலாவது உறுப்பாக இங்கு 8:3 காணப்படுகின்றது. பொது விகிதம் ஆர் என்பது 2 காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் காண வேண்டிய உறுப்பு 7. ஆகவே 7 கழிக்க வேண்டும் 1. ஆகவே 8:3 தர அல்லது பெருக்கல் 2:6. ஆகவே 8:3 நாங்கள் 2 முறை எழுதி பெருக்கும் போது நாங்கள் 64 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த 8:64 8 வகுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். 8 வகுக்கும் போது 1, 64 நாங்கள் 8 வகுக்கும் போது 8 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு தொகுதி எண்ணாக இருக்கக்கூடிய 3, 8 நாங்கள் பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 8 நாங்கள் 3 பெருக்கும் போது 24 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த எண் தொடரினுடைய 7 உறுப்பாக நாங்கள் 24 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். மாணவர்கள் இதனை தெளிவாக எழுதி கொண்டிருப்பீர்கள். நான் கூறும்போது நீங்களும் எழுதியிருப்பீர்கள். இவ்வாறுதான் இதில் இருக்கக்கூடிய வினாக்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே மாணவர்கள் இதில் தெளிவான ஒரு விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள். தொடர்ச்சியாகவும் இதில் இருக்கக்கூடிய ஏனைய வினாக்களையும் நாங்கள் அவ்வாறுதான் செய்ய வேண்டும். இதில் 9 வினாவினை நாங்கள் பார்ப்போமானால் தசமத்தில் காணப்படுகின்றது. முதலாவது உறுப்பாக 0.6 எனவும், இரண்டாவது உறுப்பாக 0.3 எனவும், மூன்றாவது உறுப்பாக 0.15 எனவும் தரப்படுகின்றது. இந்த எண் தொடரினுடைய 9 உறுப்பை நாங்கள் காண வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே இதையும் நாங்கள் தேவையான தகவல்களை நாங்கள் பெயர்த்து எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இங்கு முதலாவது உறுப்பாக ஏயாக நாங்கள் 0.6 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதுவே பொது விகிதமாக நாங்கள் எவ்வாறு காண வேண்டும் என்றால், இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய உறுப்பை, அதாவது இரண்டாவது உறுப்பினை அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய முதலாவது உறுப்பால் நாங்கள் வகுக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே 0.3 நாங்கள் 0.6 வகுக்க வேண்டும். ஆகவே இதனை நாங்கள் வகுக்கும் போது நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடையாக 2/1 நாங்கள் இதனுடைய பொது விகிதமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகவே முதலாவது உறுப்பாக 0.6 எனவும், பொது விகிதமாக இங்கு 2/1 காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இதனுடைய 9 உறுப்பினை நாங்கள் காண வேண்டும். ஆகவே இதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சூத்திரத்தினை நாங்கள் இங்கு இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே TN சமன் ஏ ஆரின் என் சய ஓராம் வலு. மாணவர்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த சமன்பாடுகளை கூறி கூறி எழுதுவதன் மூலம் இதனை நீங்கள் இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு வினாவிற்கும் விடையளிப்பதற்கு முன்பதாக இந்த சூத்திரத்தினை நீங்கள் எழுதும் போது அதனை கூறிக்கொண்டே நீங்கள் எழுதுங்கள். TN சமன் ஏ ஆரின் என் சய ஓராம் வலு என்று நீங்கள் கூறி கூறி எழுதும் போது அது நேரடியாகவே உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ஆகவே இதில் TN என்பது இங்கு 9 உறுப்பாக காணப்படுகின்றது. ஆகவே ஏ என்பது முதலாவது உறுப்பு 0.6, ஆகவே இங்கு பொது விகிதம் இரண்டில் ஒன்று, நாங்கள் காண வேண்டிய உறுப்பு ஒன்பது கழிக்க வேண்டும் ஒன்றை. ஆகவே பூஜ்ஜியம் தசம் ஆறு என்பதை நாங்கள் பின்னமாக எழுதுவோமானால், பூஜ்ஜியம் தசம் ஆறு என்பதை நாங்கள் பின்னமாக எழுதுவோமானால் பத்தில் ஆறு என நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதனை நாங்கள் வகுக்கும் போது ஐந்தில் இரண்டு மணிக்கும் ஐந்தில் மூன்று என நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே இதனை நாங்கள் பின்னமாக எழுதுவோமானால் ஐந்தில் மூன்று, அதாவது பூஜ்ஜியம் தசம் ஆறை நாங்கள் பின்னமாக எழுதுவோமானால் ஐந்தில் மூன்று என நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே இங்கு நாங்கள் கழிப்போமானால் இரண்டில் ஒன்று முழுவதின் எட்டு, எட்டாம் பல். ஆகவே ஐந்தில் மூன்று பெருக்க வேண்டும் எட்டு, ஒன்றினுடைய எட்டு ஒன்று, இரண்டினுடைய எட்டாக நாங்கள் எழுதக்கூடியது. ஆகவே இதனை நாங்கள் பின்னமாக எழுதுவதன் மூலம் இரண்டினுடைய எட்டாம் வலுவாக இருநூற்றி ஐம்பத்தி ஆறை நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே ஐந்தில் மூன்று நாங்கள் பெருக்க வேண்டும் இருநூற்றி ஐம்பத்தி ஆறில் ஒன்றால் எழுதி கொண்டிருப்பீர்கள். ஆகவே நாங்கள் இதனை நாங்கள் பெருக்குவதன் மூலம் பெறக்கூடிய விடையாக நாங்கள் மூன்றை ஒன்றால் பெருக்கும் போது மூன்று ஆகவும், இருநூற்றி ஐம்பத்தி ஆறை நாங்கள் ஐந்தால் பெருக்கும் போது ஆயிரத்தி இருநூற்றி எண்பதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஆயிரத்தி இருநூற்றி எண்பதில் மூன்றை நாங்கள் விடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அல்லது இதுவே நீங்கள் இதை நீங்கள் தசம் அதாவது வகுப்பதன் மூலம் தசமமாக மாற்றுவதாக இருந்தால் பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூணு என நீங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். மாணவர்கள் தேவையெனில் நீங்கள் இதனை வகுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து கணிக்கருவியை பயன்படுத்தாதீர்கள். மாணவர்கள் கணிக்கருவியினை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேரடியாக வகுத்து விடையினை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய பரீட்சைக்கு சாதகமாக அமையும். கணிக்கருவியை பயன்படுத்துவீர்கள் ஆனால் நீங்கள் பரீட்சைக்கு எதிர்கொள்ளும் போது மிகவும் சிரமத்தில் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் இருக்கக்கூடிய ஏனைய பயிற்சிகளை நீங்கள் இவ்வாறு தான் செய்யக்கூடியதாக இருக்கும். மானசீகமாக இருக்கக்கூடிய வினாக்களை நாங்கள் எதிர்வரும் வகுப்புகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பதினாறு தசம் இரண்டு பயிற்சியில் இருக்கக்கூடிய எஞ்சிய வினாக்களையும் அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய பதினாறு தசம் ஒன்றில் இருக்கக்கூடிய வினாக்களையும் நீங்கள் செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப் இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம். நல்லது மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் தரம் பதினொன்றின் இரண்டாம் தவணைக்குரிய பாடப்பகுதியில் இருந்து ஒரு பாடத்தினை பாடத்தின் ஒரு பகுதியினை நாங்கள் இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். இதில் இன்னும் நிறைய பகுதிகள் காணப்படுகின்றது. நாங்கள் எதிர்வரும் வகுப்புகளில் இது தொடர்பான வினாக்களுக்கு எவ்வாறான விடைகளை நாங்கள் அளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். ஆகவே மாணவர்கள் இதில் தெளிவான ஒரு விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் விளக்கத்தின் மூலம் உங்களுடைய சந்தேகத்துக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாதுகாப்பாக இருங்கள். இந்த நிகழ்ச்சியினை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். நிகழ்ச்சியை வழங்கிய நான் தம்மை தனி விளக்கம் மூன்று பாடசாலையினுடைய ஆசிரியர் விஜயசுந்தரம் சுகணேஸ்வரன். நன்றி.